கட்டுக்கதைகள் அல்ல. சக்தி அனைத்து நாடுகளின் நற்செய்தி வெளியீட்டாளர்களால் கிறிஸ்துவில் ஒரு புதிய வாழ்க்கையை கண்டுபிடித்த பிறகு சிறந்த சூனியக்காரரான மசோபே தனது புறஜாதிகள் மருந்துகள் மற்றும் சூனிய எலும்புகளை கீழே வீசினார். சேமிக்கும் சக்தி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மற்றும் வருகையை பற்றி நாங்கள் உங்களிடம் சொன்னபோது நாங்கள் புத்திசாலித்தனமாக கண்டுபிடித்த கதைகளை பின்பற்றவில்லை, ஆனால் நாங்கள் அவருடைய மாட்சிமையின் கண்கண்ட சாட்சிகளாக இருந்தோம். 2 பேதுரு 1:16. பைபிள் வெறும் கட்டுக்கதைகள் அல்லது கதைகளால் ஆனது என்று சிலர் நம்மை நம்ப வைப்பார்கள். உண்மைக்கு புறம்பான மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கதைகள். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் மலையில் இருந்தபோது இயேசுவை தங்கள் கண்களுக்கு முன்பாக மாற்றியமைக்கப்பட்டதை அல்லது மாற்றப்பட்டதை பார்த்ததாக சொல்கிறார். அவர்கள் அவருடைய மகிமையைக் கண்டு பரலோகத்திலிருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள், இவர் என் அன்பான குமாரன், இவரில் நான் மிகவும் பிரியமாயிருக்கிறேன். மத்தேயு 17:5. கிறிஸ்துவின் நற்செய்தியை பற்றி அவர் வெட்கப்படவில்லை என்று அப்போஸ்தலன் பவுல் கூறுகிறார், ஏனென்றால் அது யூதருக்கும் பின்னர் புறஜாதியருக்கும் விசுவாசமுள்ள ஒவ்வொருவரின் இரட்சிப்புக்கான கடவுளின் சக்தி. ரோமர் 1:16. கிறிஸ்து பாவிகளை இரட்சிக்க வந்தார். அவனால் காப்பாற்ற முடியாத அளவுக்கு கெட்டவனும் இல்லை, நல்லவனும் இல்லை. கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுளிடம் வருபவர்களை அவர் முழுமையாக இரட்சிக்க வல்லவர். எபிரேயர் 7:25. மிகவும் துன்பகரமான குடிகாரன், கும்பல், திருடன் மற்றும் பொய்யர் ஆகியோரை காப்பாற்றும் ஆற்றல் அவருக்கு உள்ளது. சிலுவையில் இருந்த திருடனையும் காப்பாற்றினார். அவர் சமாரியாவின் பெண்ணை காப்பாற்றினார். பிசாசுகளின் படையினால் ஆட்கொள்ளப்பட்ட கடாரா என்ற வெறி பிடித்தவனை காப்பாற்றினான். அவர் கொந்தளிப்பான கடலை கடிந்து கொண்டு பீட்டரை மூழ்கவிடாமல் காப்பாற்றினார். அவர் தர்சசின் சவுல் போன்ற மத மக்களை காப்பாற்றினார். அவர் பின்னர் வலிமை மிக்க பவுலாக ஆனார். இங்கே ஆப்பிரிக்காவில் அவர் ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களை காப்பாற்றினார். சிலர் குடிகாரர்கள், மற்றவர்கள் ஒழுக்கக்கேடுகள் மற்றும் சிலர் சக்தி வாய்ந்த சூனியக்காரர்கள். மசோபி என்ற பெயரில் ஒருவர் அவருடைய நாளில் மிகவும் சக்தி வாய்ந்த சூனிய மருத்துவர். அவர் தீய சக்திகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். மேலும் மழை பெய்யும் சக்தி தனக்கு இருப்பதாக கூறினார். அவர் ஒரு குடிகாரன் மற்றும் ஒழுக்கக்கேடான மனிதன். ஆனால் ஒரு நாள் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதை கேட்டதும் மருந்து இல்லாமல் நோயுற்றவர்களையும் முடவர்களையும் கடவுள் எவ்வாறு குணப்படுத்தினார் என்பதை பார்த்தபோது அவர் அற்புதமாக இரட்சிக்கப்பட்டார். அவர் லெசோதோவின் உயரமான மலைகளில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பி சென்றார். மேலும் அவரது மருந்துகள், எலும்புகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் அனைத்தையும் சேகரித்து அவற்றை ஒரு உயரமான பள்ளத்தாக்கில் ஆழமான மாலேச்சுனியான் நீர்வீழ்ச்சியில் வீசினார். அவர் தனது புகையிலை மற்றும் மரிஜுவானாவை அழித்து தனது பீர் முழுவதையும் ஊற்றினார். ஏனெனில் அவர் இனி ஒருபோதும் மதுபானம் அருந்தவோ அல்லது புகையிலை அல்லது டாக்காவையோ புகைப்பதில்லை. அவர் கடவுளின் உண்மையான மனிதராக அனைவராலும் அறியப்பட்ட ஒரு உண்மையான கிறிஸ்தவரானார். அந்த மனிதனின் வாழ்க்கையை கிறிஸ்துவை தவிர வேறு யாராலும் மாற்ற முடியாது. எங்கு சென்றாலும் திருடுவதும் ஏமாற்றுவதும் கொள்ளையடிப்பதுமாக மட்டுமே வாழ்ந்து வந்த ஒரு உண்மையான கும்பலைச் சேர்ந்த இன்னொரு இளைஞனை எனக்கு தெரியும். அவர் சிறையில் இருந்ததை விட சிறையில் இருந்தார். ஆனால் நற்செய்தியின் வல்லமை அந்த மனிதனை முழுமையாக காப்பாற்றி அவனது வாழ்நாள் முழுவதையும் மாற்றி அவனை நற்செய்தியின் அற்புதமான பிரசங்கியாக மாற்றியது. அவரது பிரசங்கத்தின் மூலம் நூற்றுக்கணக்கான குண்டர்கள், குடிகாரர்கள், திருடர்கள் மற்றும் கொலைக்காரர்கள், பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள், வெள்ளை மற்றும் கருப்பர்கள் என ஒவ்வொரு வகுப்பினரிடையேயும் உண்மையிலேயே காப்பாற்றப்பட்டனர். அதே சேமிப்பு சக்தி 60 ஆண்டுகளுக்கு முன்பு என் வாழ்க்கையை மாற்றியது மற்றும் இத்தனை ஆண்டுகளாக என்னை வைத்திருந்தது. அது என் சகோதர சகோதரிகளையும் என் அன்பான அம்மாவையும் காப்பாற்றியது. இயேசுவை உங்கள் இதயத்தில் வர அனுமதித்தால் அது உங்களை காப்பாற்றும். மதம் உங்களை காப்பாற்றாது, ஆனால் இயேசு காப்பாற்றுவார். அவர் உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் இதுதான். ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு விதவையுடன் தங்கியிருந்தோம். அவருடைய கணவர் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நரகத்தில் வாழ்ந்து கிட்டத்தட்ட தன்னை குடித்துவிட்டு அவரது மனைவி மற்றும் குழந்தைகளின் வாழ்க்கையை மிகவும் மோசமாக ஆக்கினார். ஆனால் அவர்கள் அவருக்காக தொடர்ந்து ஜெபித்தார்கள். கடவுள் அவரை காப்பாற்றினார் மற்றும் அவருடைய பாவ வழிகளிலிருந்து விடுவித்தார். நற்செய்தியின் வல்லமை தனிநபரை மட்டும் காப்பாற்ற முடியாது. அது ஒரு முழு குடும்பத்தையும், ஒரு முழு கிராமத்தையும் அல்லது நகரத்தையும், முழு நாட்டையும் காப்பாற்ற முடியும். பல ஆண்டுகளுக்கு முன்பு வேல்ஸில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி முழு கிராமங்களையும் காப்பாற்றியது. யோனாவின் எளிய பிரசங்கம் நினிவே நகரத்தை அழிவிலிருந்து காப்பாற்றியது. கடவுள் அனைத்து நாடுகளையும் காப்பாற்ற முடியும். அவர் கூறினார், பூமியின் கடைசி எல்லைகளே, என்னிடம் திரும்பி இரட்சிக்கப்படுங்கள், ஏனென்றால் நான் கடவுள், வேறு யாரும் இல்லை. ஏசாயா 45:22. பைபிளும் உலக சரித்திரமும் கடவுளின் உண்மையான சான்றுகளால் நிரம்பியுள்ளன. அதனால்தான் இயேசு பிறப்பதற்கு முன்பு யோசேப்பிடம் தேவதூதர் சொன்னார், நீங்கள் அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும், ஏனென்றால் அவர் தம் மக்களை அவர்களின் பாவங்களிலிருந்து காப்பாற்றுவார். மத்தேயு 1:21. குணப்படுத்தும் சக்தி. கடவுள் மோசேயிடம் கூறினார், நான் உன்னை குணமாக்கும் கர்த்தர். யாத்திராகமம் 15:26. கடவுள் தம் வார்த்தையின் உண்மைத்தன்மையை நிரூபித்தார், ஏனென்றால் அவர் 40 ஆண்டுகளாக அவர்களை குணப்படுத்தினார். 3 மில்லியன் மக்களில் ஒருவர் கூட நோயுற்றவர் அல்லது நோயுற்றவர் அல்ல. அவர்கள் பாம்பு கடிக்கப்பட்ட போது அவர் அளித்த அடையாளத்தை ஒரு முறை பார்த்தாலே அவர்களை உயிர்ப்பித்து குணமாக்கியது. இன்று வாழும் 100,000,000,000 மக்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணப்படுத்தும் ஆற்றலுக்கு சாட்சியாக உள்ளனர். இயேசுவிடம் வந்த தொழுநோயாளி உடனடியாக குணமடைந்தார். குருடன் பார்த்தான், செவிடன் கேட்டான், ஊமை பேசினான். ஊனமுற்றவர்களும் முடவர்களும் நடந்தார்கள். இறந்தவர்களும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் உயிர்த்தெழுந்தனர். நற்செய்தியிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் பெயரிலும் குணப்படுத்தும் சக்தி இல்லை என்றால் இந்த கட்டுரையை எழுதியிருக்க முடியாது. ஏனென்றால் நானே பலமுறை கடுமையான நோய்களால் மரணத்தின் வாசலில் இருந்தேன், ஆனால் அவருடைய வார்த்தையின் சக்தியால் குணமடைந்தேன். நிச்சயமாக அவர் நம்முடைய பாவங்களையும் வியாதிகளையும் சிலுவையில் தம்முடைய சரீரத்தில் சுமந்தார். அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம். ஏசாயா 53:5. என் ஆத்துமாவே கர்த்தரை துதியுங்கள், அவர் என் பாவங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார். சங்கீதம் 103:2-3. இயேசு தெய்வீக குணப்படுத்துபவர். நோயுற்ற உடலை மட்டுமல்ல பாவத்தால் நோயுற்ற ஆன்மாவையும் குணப்படுத்துகிறார். அவர் காயமடைந்த மற்றும் உடைந்த இதயத்தையும் ஆவியையும் குணப்படுத்துகிறார். நான் உங்களை ஆரோக்கியமாக மீட்டெடுப்பேன், உங்கள் காயங்களை குணப்படுத்துவேன். எரேமியா 30:17. பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கிய கடவுள் நமக்கு ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்க வல்லவர். குதிரையில் இருந்து விழுந்து முதுகில் காயம் ஏற்படுத்திய லெசோதோவில் ஒரு தலைவரின் மகனை என்னால் மறக்க முடியாது. அவர் இடுப்பிலிருந்து கீழே செயலிழந்தார். அவனால் கால்களை அசைக்க முடியவில்லை. அதனால் 2 வருடங்களுக்கும் மேலாக அவன் முதுகில் கிடந்தான். நற்செய்தியை கேட்டதன் மூலம் அவர் தனது பாவங்களை ஒப்புக்கொண்டார் மற்றும் கிறிஸ்துவில் ஒரு புதிய வாழ்க்கையைக் கண்டார். பிரார்த்தனைக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் உடனடியாக குணமடைந்து மீண்டும் குதிரை சவாரி செய்ய முடிந்தது. எசோதோவின் பணக்கார தலைவரின் வாரிசான மடிஹோடெட்சோ குணமடைந்தது முழு நாட்டையும் உலுக்கியது. பல வருடங்களாக அவள் பைத்தியமாக இருந்தாள், சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தாள். வெள்ளையோ கருப்பாயோ எந்த மருத்துவரும் அவளுக்கு உதவ முடியாது. ஆனால் தேவன் தம்முடைய தாழ்மையான ஊழியர் ஒருவரால் ஜெபிக்கப்பட்ட பிறகு அவளை விடுவித்தார். ஆரஞ்சு இலவச மாநிலத்தில் விவசாயிகளில் ஒருவரின் மனைவி தனது முதல் குழந்தை பிறந்த பிறகு எப்படி கடுமையாக நோய்வாய்ப்பட்டார் என்பதை என்னால் மறக்க முடியாது. 15 ஆண்டுகளில் அவளுக்கு 24 தீவிர அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு இறக்கும் வரை கொடுக்கப்பட்டது. அவளால் ஒரு கால் கூட அசைக்க முடியவில்லை. இனி பார்க்கவோ கேட்கவோ முடியவில்லை. அவளது புதைகுழி தோண்டப்பட்டு சவப்பெட்டி வாங்கப்பட்டு இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளுமாறு அவளது உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவருடைய ஊழியர்களில் ஒருவர் விசுவாச ஜெபத்தை ஜெபித்தபோது கடவுள் தலையிட்டார். அவர் மேற்கோள் காட்டினார். மார்க் 16:17-18. விசுவாசிக்கிறவர்கள் நோயுற்றவர்கள் மேல் தங்கள் கைகளை வைப்பார்கள், அவர்கள் குணமடைவார்கள். கடவுள் அந்த பெண்ணை தொட்டார், அவள் குணமடைந்தாள். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையால் மட்டுமே நம் இதயங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் சுத்திகரிக்கப்படும். சோப்பு, மருந்து, ரசாயனம் எதுவும் பாவத்தை போக்க முடியாது. நம்மிடம் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். உண்மை நம்மில் இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் கடவுள் உண்மையும் நீதியும் உள்ளவர். நம் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கிறார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துகிறது. 1 யோவான் 1:7-10. இல் வெளிப்படுத்துதல் 7:9-17. ஒவ்வொரு தேசத்திலும் கோத்திரத்திலும் மக்களிலும் மொழியிலும் இருந்து யாராலும் கணக்கிட முடியாத ஒரு பெரும் திரளான மக்கள் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் தங்கள் ஆடைகளை துவைத்து அவற்றை வெண்மையாக்கியதை பற்றி வாசிக்கிறோம். பேதுருவும் யோவானும் இயேசுவின் இரத்தத்தின் மீட்பின் சக்தியை பற்றி நமக்குச் சொல்கிறார்கள். இது கடந்த கால பாவங்களிலிருந்து மட்டுமல்ல பாவத்திலிருந்தும் பாவத்தின் ஆதிக்கம் மற்றும் அதிகாரத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துகிறது. தேவன் தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே தமக்காக நம்மை விலைக்கு வாங்கினார். நாம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் வாங்கப்படவில்லை. மாறாக பழுதற்ற அல்லது குறைபாடற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் வாங்கப்பட்டோம் என்பதை அறிவோம். 1 பேதுரு 1:18-19. கடவுளை சேவிக்க நம்மை ஆசாரியர்களாக ஆக்குவதற்காக ஒவ்வொரு பழங்குடியினரிடமிருந்தும், மொழியிலிருந்தும், மக்கள்களிடமிருந்தும், தேசத்திலிருந்தும் இயேசு தம் இரத்தத்தால் கடவுளுக்காக நம்மை விலைக்கு வாங்கினார். வெளிப்படுத்துதல் 5:9-10. எதிரியின் தீய சக்தியிலிருந்து நம்மை காக்கும் வல்லமை இயேசுவின் இரத்தத்திற்கு உண்டு. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவர்களுடைய வீடுகளின் கதவு தூண்களில் தெளிக்கப்பட்டது, எகிப்தில் உள்ள இஸ்ரவேல் புத்திரரை முதற்பேறான அனைவரையும் கொன்றுவிட்ட நாசக்காரனிடமிருந்து காப்பாற்றியது. கடவுள் கூறினார், நான் இரத்தத்தை கண்டால் நான் உன்னை கடந்து செல்வேன். யாத்திராகமம் 12:13. எரிகோ விழுந்தபோது ராகாபையும் அவளுடைய மக்கள் அனைவரையும் காப்பாற்றியது ஜன்னலில் இருந்த கருஞ்சிவப்பு கயிறு. யோசுவா 2:18-21. அப்படியே நீங்கள் விசுவாசித்தால் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் இரட்சிக்கும் வல்லமை இயேசுவின் இரத்தத்திற்கு உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. வெறுமையான மற்றும் மரமில்லாத லெசோதோவில் உள்ள மக்கள் தங்கள் கோழிகளின் இறக்கைகளுக்கு இடையில் சிறிய சிவப்பு ரிப்பன்களை கட்டினர். முதுகில் சிவப்பு ரிப்பன் இருக்கும் கோழியை பருந்து தாக்காது அல்லது எடுக்காது என்பது அவர்களுக்கு தெரியும். தேவனுடைய பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் வல்லமையால் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்துதல் 12:11. மேலும் வாசிக்கிறோம், பின்வரும் வசனம் மிகவும் உண்மை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் வல்லமையும் அதிசயிக்கத்தக்க வல்லமையும் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் விலையேறப்பெற்ற இரத்தத்தில் வல்லமை அதிசயிக்கத்தக்க வல்லமை உள்ளது. பிரார்த்தனையின் சக்தி. நம்பிக்கை பிரார்த்தனைக்கு எல்லையற்ற சக்தி உண்டு. பிரார்த்தனை விஷயங்களை மாற்றுகிறது. இயேசு சொன்னார், கேளுங்கள் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7. யாராலும் உதவ முடியாத தொழுநோயாளி அவரை குணப்படுத்தும்படி இயேசுவிடம் கேட்டார். இயேசு செய்தார். உடனே தொழுநோய் அவரை விட்டு வெளியேறியது. பார்வையற்றவர் இயேசுவிடம் அழுத்தார். அவருக்கு பார்வை கிடைத்தது. முடங்கி போயிருந்த ஒருவரை 4 பேர் இயேசுவிடம் தூக்கிச் சென்று அவரை குணமாக்கச் சொன்னார்கள். இயேசுவும் செய்தார். அணுகுண்டு அல்லது வேறு எந்த வகையான வெடிகுண்டுகளையும் விட ஜெபத்தில் அதிக சக்தி இருக்கிறது. ஜெபம் தனிமனிதனை மட்டும் காப்பாற்றாது, முழு நாடுகளையும் மாற்றுங்கள். எங்களைப் போன்ற ஒரு மனிதனாக இருந்த எலியா மழை பெய்யாமல் இருக்க வேண்டும் என்று தீவிரமாக ஜெபித்து 3.5 ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை. அவர் மீண்டும் பிரார்த்தனை செய்தார், மழை பெய்தது. அவர் ஒரு எளிய ஜெபத்தை ஜெபித்தார். மேலும் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி பலி, மரம், கல் மற்றும் தூசி ஆகியவற்றை எரித்து தண்ணீரை நக்கினார். முழு இஸ்ரவேல் தேசமும் ஒரே மனிதனின் ஜெபத்தின் மூலம் கடவுளிடம் திரும்ப கொண்டுவரப்பட்டது. எதிரிகள் தனக்கு எதிராக வந்தபோது எசேக்கியா ராஜா கடவுளிடம் ஜெபம் செய்தார். அவருடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கும் விதமாக கர்த்தருடைய தூதன் எதிரிகளின் முகாமில் 185,000 வீரர்களை கொன்றார். அவருடைய முகம் பிரகாசிக்கும் வரை இயேசு ஜெபித்தார். அவருடைய ஆடை வெண்மையாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். இரவு முழுவதும் பிரார்த்தனை செய்தார், உபவாசித்து ஜெபித்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகள் போல் இருக்கும் வரை அவர் தீவிரமாக பிரார்த்தனை செய்தார். அவர் ஜெபத்தின் மூலம் பாவத்தையும் பிசாசையும் வென்றார். எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்பிக்கை மற்றும் அன்பின் சக்தி. கடுகு விதையளவு நம்பிக்கை இருந்தால் மலைகளை நகர்த்துவோம் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 17:20. கடவுளை நம்பி நம்பினால் முடியாதது எதுவுமில்லை. கடவுளை நம்புவதன் மூலம் இஸ்ரவேலர்கள் ராஜ்யங்களை அடக்கி நீதியை நிலைநாட்டினர், வாக்களிக்கப்பட்டதை பெற்றனர், சிங்கங்களின் வாயை அடைத்தனர், நெருப்பின் உக்கிரத்தை நிறுத்தி வாள் முனையிலிருந்து தப்பினர். பலவீனமான காலங்களில் அவர்கள் பலமாகி போரில் தைரியமாக கோலியாத்துடன் போரிடும் போது டேவிட் போல எதிரிகளின் படைகளை தோற்கடித்தனர். எபிரேயர் 11:33-34. நம்பிக்கை என்பது உலகை வெல்லும் வெற்றி. 1 யோவான் 5:4. கடவுளின் மிகப்பெரிய சக்திகளில் ஒன்று அன்பு. காதல் மரணத்தைப் போல வலிமையானது. அன்பு நம் எதிரியை வெல்லும். நாம் பாவிகளாக இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் கடவுளின் எதிரிகளாக இருந்தபோது அவருடைய மகனின் மரணத்தின் மூலம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். ரோமர் 5:8-10. அன்பின் வல்லமையே, பாவிகளான நமக்கு அவருடைய ஒரே குமாரனை கொடுக்க அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படியாக அவரை தந்தது. யோவான் 3:16. கடவுளின் இந்த அன்பு அவரை சேவிக்கவும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் கீழ்ப்படிதலாகவும் அவரை நம்பவும் நம்மை கட்டுப்படுத்துகிறது. இது எல்லா பயத்தையும் விரட்டுகிறது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. நம்மை நேசித்தவர் மூலம் எல்லாவற்றிலும் நாம் வெற்றியாளர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் மரணமோ, வாழ்வோ, தேவதைகளோ, பேய்களோ, நிகழ்காலமோ, எதிர்காலமோ, எந்த சக்திகளோ, உயரமோ, ஆழமோ, எல்லா படைப்பிலும் உள்ள வேறெதுவும் கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறார். ரோமர் 8:35-39. வரைதல் சக்தி. எல்லா மனிதர்களையும் தன்னிடம் இழுக்கும் சக்தி வாய்ந்த காந்தம் போன்றவர் இயேசு. ஆனால் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது எல்லா மனிதர்களையும் என்னிடம் இழுத்துக் கொள்வேன் என்று இயேசு கூறினார். யோவான் 12:32. இயேசு பிசாசைப் போல் பயத்தால் நம்மை துரத்தவில்லை. ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை வழிநடத்துவது போல இயேசு நம்மை இழுக்கிறார். அவர் நம்மை பாவத்திலிருந்தும் உலகின் பாவமான இன்பங்களிலிருந்தும் விலக்கி பச்சை மேய்ச்சல் நிலங்களுக்கும் அமைதியான தண்ணீருக்கும் அவரை பின்தொடரச் செய்கிறார். சீக்கிரத்தில் கர்த்தர் தாமிய உரத்த கட்டளையோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவனுடைய எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவார்கள், பிறகு இன்னும் உயிரோடிருக்கும் நாம் பிடித்துக் கொள்ளப்படுவோம் கண் இமைக்கும் நேரத்தில் காற்றில் இறைவனை சந்திக்க. அதனால் நாம் என்றென்றும் இறைவனுடன் இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 மற்றும் 1 கொரிந்தியர் 15:51-58. படைப்பு சக்தி. மூடுவதற்கு முன் பாவிகளிலிருந்து புனிதர்களை உருவாக்கும் நற்செய்தியின் படைப்பு சக்தியை பற்றி பேச என்னை அனுமதியுங்கள். தேவனே, தூய இருதயத்தை எண்ணில் உருவாக்கி எண்ணில் உறுதியான ஆவியை புதுப்பியும். சங்கீதம் 51:10 என்று ஜெபித்தபோது தாவீது ராஜா அந்த வல்லமையை அறிந்திருந்தார். வலிமையான எதிரி தனக்குள்ளே இருப்பதைக் கண்டான். அவனுடைய சொந்த அழுக்கு இதயம் வஞ்சகமானது மற்றும் குணப்படுத்த முடியாதது. அதை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? எரேமியா 17:9. இயேசுவே நமக்குச் சொன்னார், மனிதர்களின் உள்ளங்களிலிருந்து தீய எண்ணங்கள், பாலியல் ஒழுக்கக்கேடு, திருட்டு, கொலை, விபச்சாரம், பேராசை, பொறாமை, வஞ்சகம், அநாகரிகம், பொறாமை, அவதூறு, ஆணவம், முட்டாள்தனம் ஆகியவை உள்ளே இருந்து வருகின்றன. ஒரு மனிதனை அசுத்தமாக்குங்கள். மார்க் 7:21-23. தாவீது தன்னால் தன் இருதயத்தை மாற்றவோ அதை சுத்தப்படுத்தவோ முடியாது என்பதை உணர்ந்தார். ஆகவே வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுளும் கூட வேண்டும் என்று ஆழ்ந்த நம்பிக்கையுடன் அவர் ஊக்கமாக ஜெபித்தார். அவனில் தூய்மையான இருதயத்தை உருவாக்கி அவனுக்கு புதிய ஆவியை கொடு. கடவுள் அவனுடைய ஜெபத்திற்கு பதிலளித்தார். பழைய ஏற்பாட்டில் அவருடைய வாக்குறுதியின்படி, நான் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து உன்னில் ஒரு புதிய ஆவியை வைப்பேன். உனது கல்லான இதயத்தை உன்னிடமிருந்து அகட்டி மாம்சமான இதயத்தை உனக்கு தருவேன். எசேக்கியேல் 36:26. எந்த இருபக்கமும் கொண்ட வாளை விட உயிருள்ள, சுறுசுறுப்பான மற்றும் கூர்மையான அவருடைய வார்த்தையின் வல்லமையை பற்றி அதிகம் கூறலாம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் கட்டுக்கதைகளை நம்பாத நமக்கு அவருடைய ஒப்பற்ற பெரிய சக்தியும். ஆனால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி பரலோகத்தில் அவருடைய வலது பாரிசத்தில் அமர்த்திய போது கிறிஸ்துவில் செலுத்தப்பட்ட அவருடைய வல்லமையின் செயல்பாட்டின்படி ராஜ்யங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆட்சி மற்றும் அதிகாரம் மற்றும் ஆதிக்கம். எபேசியர் 1:19-21. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று இயேசு சொன்னார். அந்த அதிகாரத்தின் மூலம் பெந்தெகொஸ்தே நாளில் ஜெருசலேம் முழுவதும் அதிர்ந்தது. அந்த சக்தி இன்றும் அப்படியே இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள அனைவருக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அழைக்கும் அனைவருக்கும். அப்போஸ்தலர் 1:8-2:39. இயேசுவின் நாமத்தில் வல்லமை. நாம் இரட்சிக்கப்பட வேண்டிய மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமமான இயேசுவின் நாமத்தின் வல்லமையை பற்றி நாம் பேசலாம். அப்போஸ்தலர் 4:12. இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், அவர்கள் புதிய பாஷைகளை பேசுவார்கள், அவர்கள் நோயாளிகள் மீது தங்கள் கைகளை வைப்பார்கள், அவர்கள் குணமடைவார்கள். மார்க்கு 16:17-18. நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். நீங்கள் என் பெயரில் கேட்கிறீர்கள். யோவான் 14:13-14. 15:16 மற்றும் 16:23. பிறவியிலேயே ஊனமுற்றவனிடம் பேதுரு, நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நட என்றார். அவர் துள்ளி குதித்து அவர்களுடன் கோயில் பிரகாரங்களுக்குள் சென்று நடந்தும் குதித்தும் கடவுளை துதித்தும் சென்றார். செயல்கள் 3:1-9. அவரது பெயர் அற்புதமான ஆலோசகர், வல்லமையுள்ள கடவுள், நித்திய பிதா, சமாதான இளவரசர் என்று அழைக்கப்படுவதில் ஆச்சரியமில்லை. ஏசாயா 9:6. ஆகையால் தேவன் அவரை உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் ஒவ்வொரு முழங்கால்களும் இயேசுவின் நாமத்தில் பணிந்து ஒவ்வொரு நாவும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் பிதாவாகிய கடவுளின் மகிமைக்காக. பிலிப்பியர் 2:9-11. இயேசுவே ஆண்டவர் என்று உங்கள் வாயால் அறிக்கையிட்டு கடவுள் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உங்கள் இதயத்தில் நம்பினால் நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். ரோமர் 10:9. இப்போது ஜெபத்தில் அவருக்கு முன்பாக மண்டியிட்டு உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அவரை இப்போது நம்புங்கள். தாமதமாகிவிடும் முன் மனிதர்கள் மற்றும் கடவுள் முன் அவரை ஒப்புக்கொள்ளுங்கள். அவரை நம்புகிறவன் வெட்கப்படமாட்டான்.